Welcome to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We have been looking into the scripture to see how God deals with us under the new covenant.
புது உடன்படிக்கைக்கு கீழாக தேவன் நம்மோடு கூட எப்படி இடைபடுகிறார் என்கிறதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
This is important for us to know because if we don't know it, we will relate to God as under the old covenant.
நாம் இவைகளை அறியாவிட்டால் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறது போலவே நாம் தேவனோடு கூட இடைபடுவோம். ஆகவே இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
And when you relate to God under the old covenant, you don't have security in knowing Him as a Father.
பழைய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறது போல நீங்கள் தேவனோடு கூட இடைபட்டால் நீங்கள் அவரை தகப்பனாக அறிய முடியாது. உங்களுக்கு உள்ள ஒரு பாதுகாப்பு என்கிற உணர்வு இருக்காது.
You will live in fear.
பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
You will obey God out of fear.
பயத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படுவீர்கள்.
Or you will obey God because you get hope to get a reward.
அல்லது ஏதோ பலன் கிடைக்கும் என்பதனாலே நீங்கள் கீழ்ப்படுவீர்கள்.
You will do business with God.
தேவனோடு கூட வியாபாரம் செய்வீர்கள்.
You think that if you pay your tithe, God will bless you.
தசமபாகம் கொடுத்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள்.
And you will never have victory over sin.
பாவத்தின் மேல் உங்களுக்கு வெற்றி இருக்காது.
Even though you have forgiveness of sins.
பாவ மன்னிப்பு கிடைத்திருந்தாலும் கூட.
And your mind will mostly be on earthly things.
உங்களுடைய மனதானது எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களிலே இருக்கும்.
These are all characteristic of old covenant people.
இவர்கள் எல்லாமே பழைய உடன்படிக்கைக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய குணாதிசயங்கள்.
But in the new covenant,
புது உடன்படிக்கைக்கு கீழாக,
the Lord liberates us from so many of these things.
தேவன் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார்.
And he brings us into the type of life that He planned for man to have.
அவர் மனிதனுக்கென்று திட்டமிட்ட அந்த வாழ்க்கைக்குள்ளாக மனிதன் வர முடியிறது.
And that is the life that Jesus lived.
அந்த வாழ்க்கை தான் இயேசு வாழ்ந்தார்.
That is the life God wants every one of us to have.
நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
1 John chapter 2 verse 6 is very central to this.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம் இந்த காரியத்தின் கருப்பொருளாக
இருக்கிறது. He who says he abides in Christ must walk as Jesus walked.
கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
In all our relationships,
நம்முடைய எல்லா உறவுகளிலேயும்,
in an earlier session we said that Jesus spent 90% of his life at home and in his place of work.
இயேசு தன் குடும்பத்திலேயும் அவர் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயும் கிட்டத்தட்ட 90% நேரத்தை செலவு செய்தார் என்று இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியில் பார்த்தோம்.
That means 30 years out of 33 years he spent at home and in his place of work.
33 ஆண்டுகளிலே 30 ஆண்டுகளை அவர் தன்னுடைய வீட்டிலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் செலவு செய்தார்.
Only 10% of his life was he a full time worker.
அவருடைய வாழ்க்கையின் 10% மட்டுமே அவர் முழுநேர ஊழியராக இருந்தார்.
So that he can be an example to us who have to spend 90% of our life in our home and in our place of work.
நம்முடைய வாழ்க்கையிலே 90% வீட்டிலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் செலவு பண்ணுகிறபடியா இருக்கு அப்படின்னாலே நமக்கு மாதிரியா இருக்க முடியாது அப்படி செய்தார்.
So this Christian life has first of all to be manifested in our home and our place of work.
ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய குடும்பத்திலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் வெளிப்பட வேண்டும்.
And our home relationships are closer, much closer than our relationships with people at work.
வேலை ஸ்தலத்திலே நமக்கும் சக பணியாளர்களுக்கும் உள்ள உறவை காட்டிலும் குடும்பத்திலே உள்ள நபர்களோடு கூட நாம் நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
The people you work with, you may not work with 6 months from now if you change your job.
நீங்கள் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மக்களோடு கூட 6 கழித்து வேற கம்பெனிக்கு வேலை போய்விட்டால் அவர்களை நீங்கள் பார்க்க கூட மாட்டீர்கள்.
But the people you live with at home, you're going to live with all your life.
ஆனால் குடும்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களோடு கூட வாழ்க்கை முழுவதும் அவர்களோடு கூட தான் செலவு
செய்வீர்கள். Your husband, your wife and your children.
குறிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள்.
And that is a very important aspect of the Christian life.
இது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதி.
And that's why the New Testament speaks a lot about the Christian home.
ஆகவே தான் கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து புதிய ஏற்பாடு அதிகமாக பேசுகிறது.
In the Old Testament there's almost no emphasis on home life.
பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட குடும்ப வாழ்க்கைக்கு என்று முக்கியத்துவமே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லலாம்.
There's no instruction on husband and wife relationship.
புருஷன் மனைவியினுடைய உறவுகளுக்கு தேவையான ஒரு புத்திமதி அங்கே இல்லை.
There is instruction on bringing up children.
பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தை குறித்து அங்கே போதனை உண்டு.
Parents were told to teach their children about God's ways.
தேவனுடைய வழிகளை குறித்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
Primarily about what God did for them when they were delivered from Egypt.
ஆனால் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் பிரதானமாக எகிப்திலிருந்து விடுதலையான காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
But in the New Testament, this is all raised to a much greater height.
ஆனால் புது ஏற்பாட்டிலே இவைகளெல்லாம் மேலான ஒரு தரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது.
Jesus said to his disciples,
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார்,
A new commandment I give you.
உங்களுக்கு ஒரு புது கற்பனையை கொடுக்கிறேன்.
That you love one another as I have loved you.
நான் உங்களிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்.
Now there was a commandment in the Old Testament to love your neighbor as yourself.
உன்னை போல பிறனையும் நேசி என்கிறதான ஒரு கட்டளை பழைய ஏற்பாட்டிலேயும் இருந்தது.
This is different. That's why Jesus called it a new covenant.
இது வித்தியாசமா இருக்கிறபடினால தான் இது புது கற்பனை என்று இயேசு.
This is also to love others.
இது மற்றவர்களை நேசிப்பதுதான்.
But primarily this is directed to the disciples.
ஆனால் பிரதானமாக இது சீஷர்களுக்கு என்று சொல்லப்பட்ட காரியம்.
This is not a commandment to love the world.
உலகத்தை நேசிப்பது.
The people of the world.
உலகத்தில் உள்ள ஜனங்களை நேசிப்பதற்காக கொடுக்கப்பட கட்டளை அல்ல.
He didn't say love all the people in the world.
உலகத்தில் உள்ள எல்லாரையும் நேசிங்கள் என்று சொல்லவில்லை.
We should do that. That's part of the old covenant. Love your neighbor as yourself.
அதை நாம் செய்ய வேண்டும். உன்னை போல பிறனையும் நேசி என்பது பழைய உடன்படிக்கையின் ஒரு பகுதி.
But he added to that.
ஆனால் அதோடு கூட ஒன்று
சேர்த்தார். There must be a special love among the disciples of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்குள்ளாக ஒரு விசேஷித்த அன்பு காணப்பட
வேண்டும். Which is more than the love they have for people in the world.
உலகத்திலே இருக்கிற மக்களிடத்திலே கூறுகிற அன்பை காட்டிலும் இது அதிகமான ஒரு அன்பு.
Just like, you know, we love our own children more than we love the children of our neighbors or the children on the streets.
ரோட்டிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை காட்டிலும் அயலகத்தாருடைய பிள்ளைகளை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக அன்பு கூறுவோமே.
That's natural.
அது இயற்கையா.
No human being can ever love his neighbor's children and the children on the streets as much as he loves his own children.
எந்த ஒரு மனிதனும் அயலகத்தானுடைய பிள்ளைகளையோ அல்லது ரோட்டில் இருக்க பிள்ளைகளையோ தன்னுடைய பிள்ளைகளை அன்பு கூறுவது போல அன்பு கூற முடியாது.
And God doesn't ask that also.
அதை தேவன் கேட்பதும் இல்லை.
So in the same way, we love the people in the family of God more than we love other people.
ஆகவே தேவனுடைய குடும்பத்திலே இருக்கிற மக்களை நாம் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நாம் நேசிக்கிறோம்.
Because we are part of one family.
ஏனென்றால் நாம் எல்லாருமே ஒரு குடும்பத்தின் ஒரு பகுதி.
And we love our family members more than we love outsiders.
நம்முடைய குடும்ப நபர்களை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறோம்.
So in God's family we are much closer than the earthly family that we are related to by blood.
ஆகவே இரத்த சம்பந்தமான உறவிலே இருக்கக்கூடிய நம்முடைய பூமிக்குரிய குடும்பத்தில் உள்ள உறவை காட்டிலும் தேவனுடைய குடும்பத்தில் இன்னும் அதிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
This command to love others as Christ loved us.
ஆனால் கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள்.
Makes the standard so high.
இது அந்த தரத்தை மிகவும் அதிகமாக உயர்த்துகிறது.
Who can love like Jesus loved?
இயேசு நேசித்தது போல யார் நேசிக்க முடியும்?
What shall we say?
நாம் என்ன சொல்லலாம்?
Is that difficult?
அது கஷ்டமா?
No, it's not difficult.
இல்லை, கடினமானது அல்ல.
It is impossible.
அது கூடாத காரியம்.
You know the difference between difficult and impossible?
கடினமான காரியத்திற்கும் கூடாத காரியத்திற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.
Difficult means with some great struggle you may reach it.
கடினமான காரியம் என்று சொல்லும்போது ஏதோ போராடி பிரயாசப்பட்டு அடைந்து விடலாம்.
As long as you think it's difficult, you'll try and try and try and try to reach it.
அது கடினமான காரியம் என்று நீங்கள் அறிகிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து 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 அடைந்து விடுவீர்கள்.
Climbing Mount Everest was difficult, but finally so many people have gone to the top.
எவரெஸ்ட் சிகரத்திற்கு ஏறுவது என்பது கடினமான ஒரு வேலை, ஆனால் அநேகர் அங்கே ஏறி சேர்ந்திருக்கிறார்கள்.
Going to the moon is difficult, but people have gone there.
சந்திரனுக்கு போவது கடினமான காரியம், ஆனால் ஜனங்கள் சந்திரனுக்கும் போய்விட்டார்கள்.
But certain things are impossible.
சில காரியங்கள் கூடாத காரியங்கள்.
And one of those impossible things,
அப்படிப்பட்ட கூடாத காரியங்களில் ஒன்று,
is to love others as Christ loved us.
கிறிஸ்து நம்மை நேசித்தது போல மற்றவர்களை நேசிப்பது.
There's only one way to do it.
அதற்கு ஒரே ஒரு வழிதான்.
That is to be filled with God's Holy Spirit who gives us that love.
அந்த அன்பை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட வேண்டும்.
And one of the first people we must love as Christ loved us.
கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நாம் முதலாவது நேசிக்க வேண்டிய நபர் யார் என்றால்,
the Bible says is our wives.
அது நம்முடைய மனைவியே.
Husbands, love your wives as Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல புருஷரே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள்.
So that is the new commandment that Jesus gave.
ஆகவே இது இயேசு கொடுத்த புது கட்டளை.
As I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல.
He doesn't say husbands love your wives.
புருஷரே மனைவிகளை அன்பு கூறுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை.
No.
இல்லை.
It says husbands love your wives as Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல புருஷரே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள்.
There is a standard set for us.
அது நமக்கென்று வைக்கப்பட்ட ஒரு தரம்.
Otherwise we can all imagine as husbands, yeah, we have done that.
இல்லாவிட்டால் புருஷராக இருக்கிற நம்ம எல்லாரும் நாம் அதை செய்து விட்டோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Is there any of you husbands who think you have reached the standard of loving your wife as Christ loved the church?
கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல நானும் மனைவியிலே அன்பு கூர்ந்து விட்டேன் என்று சொல்லி அந்த நிலையை அடைந்து விட்டேன் என்று சொல்கிற யாராவது புருஷர் உண்டா?
I've been married 36 years.
36 ஆண்டுகளாக எனக்கு
திருமணமாயிருக்கிறது. Very greatly.
நான் என் மனைவியை நான் நேசிக்கிறேன்.
But I still see to love her as Christ loved the church is a very high standard.
ஆனாலும் கிறிஸ்து சபையை நேசித்தது போல நான் என்னுடைய மனைவியை நேசிப்பது என்பது மிகுந்த உயர்ந்த தரம் என்று
I constantly seek to attain.
அதை தொடர்ந்து அடைய முடியா நான் நாடிக்கொண்டே இருக்கிறேன், பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்.
I don't want to backslide.
நான் பின்வாங்கி போக விரும்பவில்லை.
Every day, every year, I want to go closer and closer to that goal.
அந்த லக்கை அடைய முடியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறேன்.
But you may say, well, Brother Zach, you don't realize my wife is a very difficult person.
சகோதரர் ஜாக் அவர்களே, என்னுடைய மனைவி மோசமானவள் என்பதை உங்களுக்கு தெரியாது என்று சொல்லலாம்.
Weren't you a difficult person whom Jesus loved?
இயேசு நேசிக்கக்கூடிய கடினமான நபராய் நீ இல்லையா?
Many of us are very difficult people.
நம்மில் அநேகர் மோசமானவர்களாக இருந்தோம்.
And Jesus loved us.
இயேசு நம்மை நேசித்தார்.
So the excuse that my wife is a difficult person is no excuse.
ஆகவே என்னுடைய மனைவி மோசமானவள் என்று சொல்லுகிற சாக்கு போக்கு அது சாக்கு போக்கே அல்ல.
The point is God's Holy Spirit able to love that person or not.
பரிசுத்த ஆவியானவர் அந்த நபரை நேசிக்க முடியறதா இல்லையா?
Not a question of whether you can do it.
நீ அதை செய்ய முடியறதா இல்லையா என்பதை.
I know you can't do it.
உன்னால செய்ய முடியாதுன்னு எனக்கு
தெரியும். But what I want to say is God's Holy Spirit can.
ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் அது முடியும் என்று சொல்லுவீங்க. எனக்கு எப்படி தெரியும்?
Because he's already done it once in the life of Jesus on earth.
ஏனென்றால் ஏற்கனவே இயேசுவினுடைய வாழ்க்கையில ஒரு முறை செய்து விட்டார்.
God's Holy Spirit worked in Jesus that he could love all people.
எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்து விட்டார்.
Even difficult people.
அன்புகிறவர்கள் கடினமான நபர்களை செய்து விட்டார்.
Those who troubled him, those who took advantage of him.
அவர்கள் செய்தவர்கள் அவரை சாதமாய் பயன்படுத்தினவர்களை.
He loved all of them.
எல்லாரையும் அன்பு கொடுத்தார்.
And the question I ask now is, do you think the Holy Spirit can do the same thing in you?
இப்பொழுது நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் அதையே செய்ய முடியுமா?
You listen to the question carefully.
கவனமாய் கேள்வி கேள்.
I'm not asking whether you can do it.
நீ அதை செய்ய முடியுமா?
Do you believe the Holy Spirit who did that in Jesus' life on earth can do it again in you?
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாய் செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் உன் மூலமாகவும் இதை செய்ய முடியுமா இல்லையா?
Why not?
ஏன் முடியாது?
If he could do it in one person, he can do it in another.
ஒரு நபரில் அவர் செய்ய முடிந்தால் இன்னொரு நபரில் செய்ய முடியுமே?
Because Jesus came in the flesh too.
இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார்.
And once I believe this,
இதை நான் விசுவாசிக்கும்
நேரத்தில் open my heart in faith to God.
நான் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு கூட என் உள்ளத்தை
திறக்கிறேன். Lord, I can't do it.
ஆண்டவரே, என்னால செய்ய முடியாது.
It's life under the law to try and do it myself.
நானாகவே செய்ய பிரயாசப்படுவது பிரமாணத்தின் கீழாக உள்ள வாழ்க்கை.
Life under grace is to believe that God can do it through me.
கிருபைக்கு கீழாக உள்ள வாழ்க்கை தேவன் என்னால செய்ய முடியும் என்று விசுவாசிப்பது.
That's the big difference.
அதற்கு பெரிய வித்தியாசம் உண்டு.
Maybe I can't love my wife as Christ loved the church.
கிறிஸ்து சபையை நேசித்தது போல என்னை என்னால் மனைவியை நேசிக்க முடியாது.
It's not difficult, it is impossible.
அது கஷ்டமான காரியம் அல்ல, கூடாத காரியம்.
But the Holy Spirit can do it very easily.
ஆனால் எளிதாக பரிசுத்த ஆவியானவரால் அதை செய்ய முடியும்.
Then why is that not happening in my life?
பின்னர் ஏன் இந்த வாழ்க்கையில் அது நடக்கிறது?
Because perhaps I'm checking and stopping the Holy Spirit in some area.
நான் ஏதோ ஒரு பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து நிறுத்தி விடுகிறேன்.
See, for the love of God to flow through me to anybody.
யாரிடத்திலாகிலும் தேவனுடைய அன்பின் மூலமாக பாய்ந்து செல்ல வேண்டுமா? குறிப்பாக குடும்பத்திலே.
It requires that I have to deny myself.
நான் என்னை வெறுக்க வேண்டியிருக்கிறது.
I have to get myself out of the way.
நான் இந்த வழி என்னுடைய வழியை விட்டு வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும்.
What is the biggest hindrance to the love of God flowing through me?
தேவனுடைய அன்பு என் மூலமாய் பாய்ந்து செல்வதற்கு ஒரு பெரிய தடை என்ன?
It's me, I myself.
நானே தான் தடையா இருக்கிறேன்.
I'm standing in the way.
நானே அந்த வழியில
நிற்கிறேன். I've got to get out of the way.
நான் அந்த வழியிலிருந்து நீங்க வேண்டும்.
Self life with its stubbornness is to get out of the way.
இந்த சுய வாழ்க்கை அதனுடைய இருமாப்பு அந்த வழியிலிருந்து விலக வேண்டும்.
It's blocking the pipe.
அது அந்த குழாயை அடைத்துக்
கொண்டிருக்கிறது. The river of God wants to flow through this channel like a torrent.
ஒரு பெரிய வெள்ளத்தை போல தேவனுடைய நதியானது இந்த குழாய் வழியாக பாய்ந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
But it's all being stopped by me standing in the way.
ஆனால் நான் தான் வழியில் குறுக்கே நின்று அடைத்துக் கொண்டிருக்கிறேன்.
My self life, my stubbornness stands in the way and little trickle comes out.
என்னுடைய சுய வாழ்க்கையானது என்னுடைய இருமாப்பானது அடைத்துக் கொண்டிருக்கிறது. சொட்டு சொட்டாக தான் வருகிறது.
So Jesus said, get out of the way.
ஆகவே அந்த வழியை விட்டு தள்ளிவிடு என்று சொல்கிறார்.
Deny yourself.
உன்னையே வெறுத்து விடு என்று சொல்கிறார்.
Die.
மரித்துவிடு என்று சொல்கிறார்.
And then my life will flow through you.
அப்பொழுது என்னுடைய ஜீவனானது உன் மூலமாக பாய்ந்து செல்லும்.
Why does he tell us to die?
ஏன் நாம் மரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்?
Because this corrupt self life,
இந்த அழிந்து போன
if you don't
சுய வாழ்க்கை,
if you don't allow it to die,
அது மரிக்க நீ அனுமதிக்காவிட்டால்,
it will come forth and say all types of hurtful things to your partner.
அது வெளியே வந்து உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிடும்.
You know, all of us as husbands and wives have said things we regret.
புருஷர் மனைவியாக இருக்கிறோம் எல்லாருமே, ஐயோ இப்படி சொல்லிவிட்டமே அப்படி சொல்லிவிட்டோம் என்று நாம் வருத்தப்படுகிறோம்.
Think of those times when you said such words.
அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி புண்படுத்தின அந்த நேரத்தை நினைவுபடுத்தி பாருங்கள்.
Who was speaking through you at that time?
அந்த நேரத்தில் உன் மூலமாக யார் பேசினது?
Was it Christ or was it you?
கிறிஸ்துவா நீயா?
That was you.
நீதான்.
It was me.
நான் தான்.
When we repent of that.
பிறகு அதற்காக மனம்
திரும்புகிறோம். All the problems that have come have been due to me.
அன்றே வருகிற பிரச்சனை எல்லாம் என் மூலமாக தான் வருகிறது.
I want to die.
நான் மரிக்க விரும்புகிறேன்.
Inwardly.
உள்ளாக.
To my self life.
என்னுடைய சுய வாழ்க்கைக்கு.
That's the way of getting out of the way.
இப்படித்தான் அந்த வழியை விட்டு நான் வெளியே வருவேன்.
So that your life can flow through me.
இப்பொழுது ஆண்டவரே என்னுடைய ஜீவன் என் மூலமாக
your life can bless other people.
உம்முடைய ஜீவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும்.
And strengthen them.
அவர்களை பலப்படுத்த முடியும்.
And bless them.
அவர்களை ஆசீர்வதிக்க முடியும்.
And bless my wife and strengthen her.
என்னுடைய மனைவியை ஆசீர்வதிக்க முடியும்.
And encourage her.
அவளை உற்சாகப்படுத்த முடியும்.
Flow through me and bless my children.
என் மூலமாக பாய்ந்து சென்று என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும்.
I have to get out of the way.
நான் இந்த வழியை விட்டு நீங்க வேண்டும்.
This is so important.
இது மிகவும் முக்கியமான காரியம்.
If you get out of the way, the problem is solved.
நீங்கள் அந்த வழியை விட்டு சற்று விலகிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும்.
So in Matthew chapter 19,
ஆகவே மத்தேயு 19 அதிகாரம்,
we read about the Pharisees coming to Jesus and testing him concerning marriage relationship.
திருமண உறவுகளை குறித்து பரிசேயர் இயேசுவை சோதிக்க முடியாக வருகிறார்கள்.
He says here,
இங்கே சொல்கிறார்,
the Pharisees asked him,
பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து
கேட்டார், is it lawful for a man to divorce his wife?
தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா?
For any cause.
எந்த ஒரு காரணத்திற்காவது.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
Haven't you read that he who created them in the beginning made them male and female?
ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று உங்களுக்கு
தெரியாதா? Therefore a man must leave father and mother and cleave to his one wife and they shall become one flesh.
ஆகவே புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு கூட இணைந்திருப்பான்.
One wife.
ஒரு மனைவி.
Not more than one.
ஒன்றுக்கு மேல் கிடையாது.
So he was saying divorce is wrong.
ஆகவே தள்ளுதல் செய்வது விவாகரத்து செய்வது தவறு.
When a man is married to a wife, he is one flesh with her and they must never be separated because God has joined them together, verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்.
Then they asked him, Then why did Moses command to give her a certificate of divorce and send her away?
தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று கேட்கிறார்.
See how they changed what Moses said.
மோசே சொன்னது எப்படி மாற்றிவிட்டார்.
Moses never commanded saying give her a certificate of divorce and send her away.
தள்ளுதல் சீட்டை கொடுத்து தள்ளிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கவில்லை.
Moses said if you decide to send her away he permitted them to write a certificate of divorce.
நீங்கள் தள்ளிவிட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அங்கே தள்ளுதல் சீட்டை கொடுப்பதற்கு ஒரு அனுமதி தான் கொடுத்தார்.
But they changed it into a command.
அதனால் அவர்களோ அதை கட்டளை என்று சொல்லி
God is never encouraging divorce even under the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே கூட விவாகரத்தை தேவன் உற்சாகப்படுத்தவே இல்லை.
But he permitted it.
ஆனால் அதை அனுமதித்தார்.
They could not rise up to his standard.
ஏனென்றால் அவருடைய தரத்துக்கு தங்கள் வாழ்க்கை உயர்த்த முடியாது என்றாலே.
Why did Moses do that?
அவர் ஏன் மோசே இதை செய்தார் என்று கேட்கிறார்.
He said that's because of the hardness of your heart.
அது உங்களுடைய இருதயத்தின் இருதய கடினத்தை நிறுத்துமா என்று சொல்றார்.
And he said Moses didn't command you, he permitted you to divorce your wife.
மோசே உங்களுக்கு கட்டளையிடவில்லை, ஆனால் தள்ளுதல் சீட்டை கொடுப்பதற்கு அனுமதித்தார் என்று சொல்கிறார்.
See the difference between commanding and permitting?
கட்டளை கொடுப்பதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் வித்தியாசம் தெரிகிறதா?
Many times people change God's word slightly like that.
ஆனால் அநேக சமயங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை சற்று மாற்றி விடுகிறார்கள்.
Jesus corrected it saying Moses permitted it.
மோசே அதை அனுமதித்தான் என்று சொல்லி இயேசு அதை அது தேவ சித்தமல்ல.
But if people's hearts are hard, okay, the Lord says don't do something worse than that.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கடினப்பட்டு அதை காட்டிலும் கொடூரமான காரியங்களை செய்யாதிருவேன் சொல்கிறார்.
Couldn't live with their wives.
மனைவிகள் கூட வாழ முடியவில்லை.
And to protect those wives, the Lord said, okay, if you do it, give her a certificate of divorce, do it decently.
ஆகவே அப்படி தொடர்ந்து கூட வாழ முடியவில்லை என்று சொன்னால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து நீங்கள் மிகவும் மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொள்ளும் என்று சொல்கிறார்.
Don't treat her like garbage and throw her out.
குப்பையை போல எண்ணி அவளை தூக்கி எண்டு விட வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறார்.
But they converted it into a command.
ஆனால் அவர்களும் அதை ஒரு கட்டளையாக மாற்றிவிட்டார்.
Because they didn't know God.
ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தார்.
Jesus said, from the beginning, it has not been this way.
ஆதி முதல் இப்படி இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So if you want to know what God's will is, you got to go to the beginning.
ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் ஆதிக்கு போக வேண்டும்.
Gave only one wife to Adam.
ஆதாமுக்கு ஒரே ஒரு மனைவியை
தான் கொடுத்தார். You can create 10 women and say choose whom you like.
10 ஸ்திரிகளை உண்டாக்கி இதிலே யாரையாவது தெரிந்து கொள்ள என்று
சொன்னார். You can have all of them.
அல்லது எல்லாரையும் வைத்துக் கொள்ள என்று
சொன்னார். Only one.
ஒரே ஒரு மனைவி தான்.
That is God's original perfect will.
இதுதான் தேவனுடைய பிரதானமான பூரணமான
சித்தம். We read that David had many wives and many Old Testament people were like that.
தாவீதுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள், பழைய உடன்படிக்கை மக்கள் அநேகர் அப்படி இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம்.
God never sanctioned any of it.
அதை தேவன் ஒருபோதும் அனுமதித்ததே இல்லை.
It was God's permissive will, not his perfect will.
அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல, அது தேவனுடைய அனுமதிக்கக்கூடியதான சரி விட்டுவிடக்கூடியதான ஒரு சித்தமாக
இருக்கு. Today, with God's children, the born again children of God, many things that they do, God permits it. He does not appreciate it or approve of it.
இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற அநேக காரியங்களை தேவன் அதற்கு இடம் கொடுக்கிறாரே ஒழிய அதை பாராட்டி மெச்சிக்கொள்ளவில்லை.
So, then they said, If the relationship of man with his wife is like this, then it's better not to marry.
ஒரு மனிதனோடு கூட இப்படிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறார்.
And if you have to stuck with one woman for the rest of our life, what if she's not a good woman?
திருமணம் பண்ணிவிட்டு அந்த ஒரு பெண் மோசமாக இருந்தால் வாழ்க்கை முழுவதுமாய் வாழ்ந்து விட முடியுமா?
Better not to marry.
திருமணமே செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறார்.
See, their hearts were so hard, they couldn't think of living with a difficult woman.
ஒரு மோசமான மனைவியோடு கூட அல்லது கடினமான மனைவியோடு கூட வாழ்வதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு
கடினமாக Very clearly.
Yes, so தெளிவாய் சொல்லிவிட்டார்.
If you divorce your wife except for immorality, verse 9,
ஒன்பதாம் வசனத்தில்
and you marry another woman, you are committing adultery.
வேசித்தனத்தின் நிமித்தம் அன்றி அவளை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்கிறான் என்று
பார்க்கிறார். Now there is no such command in the Old Testament.
பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட கட்டளை இல்லை.
Because to whom more is given, more is required.
அதிகமாக கொடுத்த இடத்தில் அதிகமாக கேட்கப்படும்.
In the New Testament, the standard is higher.
புது ஏற்பாட்டிலே தரமானது உயர்ந்திருக்கிறது.
In the Old Testament, God permitted divorce. In the New Testament, not at all.
பழைய ஏற்பாட்டின் கீழாக தேவன் தள்ளுதல் சீட்டை கொடுப்பதை அல்லது விவாகரத்தை அனுமதித்தார், இடம் கொடுத்தார், ஆனால் புதிய ஏற்பாட்டில் இடம் கொடுக்கவில்லை.
Except for immorality, Jesus said.
வேசித்தனத்தின் முகாந்தரத்தினால் ஒழிய அதை அனுமதிப்பதில்லை.
Immorality, a woman has broken her covenant.
என்றால் வேசித்தனம் செய்வது நிமித்தமாக ஒரு ஸ்திரீ தன் உடன்படிக்கையை மீறிவிட்டாள்.
So here Jesus spoke about the sanctity, the sacredness of the marriage relationship.
ஆகவே திருமண உறவினுடைய புனித தன்மையை இயேசு இங்கே கூறுகிறார்.
What I wanted to point out here is that in the new covenant marriage is raised to a much higher level than in the old covenant.
நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கைக்கு கீழாக திருமண உறவு என்பது ஒரு மேலான ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டது.
In the old covenant they had hard hearts.
பழைய உடன்படிக்கையில் அவர்களுக்கு கடினமான இருதயங்கள் இருந்தது.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
It means the Holy Spirit could not come in and soften their heart.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து அவருடைய இருதயத்தை மிருதாக்க முடியவில்லை.
The new covenant promise in Ezekiel chapter 36.
எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் புது
உடன்படிக்கையினுடைய
எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம்.
In Ezekiel 36 the Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
I will remove verse 26.
26ஆம் வசனம்.
I will put my new spirit within you and I'll remove the heart of stone from your flesh and give you a heart of flesh.
அதுவே உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதியான இருதயத்தை உங்களுக்கு
தருவேன்.
பரிசுத்த ஆவியை உள்ளே வரும்பொழுது
removes this hard hearted stony heart.
இந்த கல்லை போல இருக்கக்கூடிய கடின இருதயத்தை அவர் எடுத்து விடுகிறார்.
And gives us a soft heart.
ஒரு சதியான இருதயத்தை தருகிறார்.
You know, flesh is tender.
நம்முடைய சதை என்பது மிகவும் மிருதுவாக
இருக்கிறது.
நாம் அப்படி அழுத்தினால் உள்ளே போகிறது.
Bone is not like that.
அல்ல, எலும்பு அப்படி அல்ல.
God says I'll take away this bony stony heart and give you a soft heart.
கல்லை போல எலும்பை போல இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை நான் எடுத்துவிட்டு சதையான மிருதுவான ஒரு இருதயத்தை தருகிறேன்.
That's tender and delicate.
ஒரு மென்மையான மிருதுவான இருதயம்.
Tender towards one's wife's feelings.
மனிதனுடைய உணர்வுகளுக்கு மிருதுவான இருதயம்.
This is impossible before the Holy Spirit came in.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவதற்கு முன்பதாக அது கூடாத காரியமா இருந்தது.
Whenever I see a hard-hearted person.
இப்பொழுதெல்லாம் நான் கடின இருதயமுடைய ஒரு மனிதனை பார்க்கிறேன்.
See, that man needs the Holy Spirit.
அந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.
When I see a hard-hearted believer.
ஒரு கடின இருதயமுடைய விசுவாசியை பார்க்கும் பொழுது
I know he does not have the Holy Spirit dwelling in him.
அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லை என்பதை நான் அறிந்து
கொள்ளேன். Even if he speaks in tongues.
அந்நிய பாஷையில் பேசினாலும் கூட.
You know it's possible to speak in tongues without the Holy Spirit dwelling in you.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணாமலேயே அந்நிய பாஷையில் பேச முடியும் என்று நம்புகிறீர்களா?
Because Jesus said in Mark 16.
மார்க் 16ஆம் அதிகாரத்தில்
இயேசு சொன்னார். These signs will follow those who believe.
இந்த அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்.
They will speak in new tongues.
அவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்கள்.
What did he say?
அவர் என்ன சொன்னார்?
He said a believer can speak in new tongues.
ஒரு விசுவாசி அந்நிய பாஷையில் பேச முடியும், புதிதான பாஷையில் பேச முடியும்.
Only those who are baptized in the Holy Spirit.
அபிஷேகம் பெற்றவர் மட்டுமே பேச முடியும் என்று சொல்லவில்லை.
People have not taken the words of Jesus.
இயேசுவின் வார்த்தைகளை ஜனங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை.
They go to some other sections of scripture.
அவர்கள் வேதத்தில் பிற பகுதிகளுக்கு செல்கிறார்கள்.
I go to the words of Jesus.
நான் இயேசுவின் வார்த்தைகளுக்கு
தான் போகிறேன். These signs will follow those who believe.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன.
Mark 16 onwards.
மத்தேயு 16:16 இருந்து.
Mark 16 verse 16 onwards.
மார்க் 16:16 இருந்து.
That those who believe will speak in tongues.
விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் பேசுவார்.
So they may not have been filled with the Holy Spirit.
அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்படாமல்
இருந்தார்கள்.
அவர்கள் விசுவாசித்தார்கள்.
They speak in tongues.
அந்நிய பாஷையில் பேசுவோம் என்று விசுவாசித்தார்.
Filled with the Holy Spirit and have a soft heart is a completely different thing.
ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு சதியான இருதயம் கொண்டிருப்பது என்பது முற்றிலும் வித்தியாசமான காரியம்.
Filled with the Holy Spirit, the love of God fills your heart.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது தேவ அன்பு உங்களை நிரப்பி
that makes your heart soft.
அது உங்கள் இருதயத்தை மென்மையாக மாற்றுகிறது. மிகவும் மிருதுவான
heart is not soft and tender towards your wife and other people. You better pray that God will fill you with the Holy Spirit.
உங்கள் மனைவி மீதும் மற்றவர்கள் மீதும் உங்களுடைய இருதயம் மென்மையாக மிருதுவாக இல்லாவிட்டால் ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவரால் நிரப்பும் என்று கேட்பது நல்லது.
Don't be satisfied with just speaking in tongues.
அந்நிய பாஷையில் பேசுவதிலேயே திருப்தி பட்டு விட வேண்டாம்.
Power.
உங்களுக்கு வல்லமை தேவை.
To love.
அன்பு கூட.
And forgive.
மன்னிக்க.
And be tender towards your wife.
மனிதனிடத்திலே மிகவும் மென்மையா இருந்து கொள்ள.
And you see this also in Ephesians chapter 5.
எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம்.
There's only one place in all the epistles where we are commanded to be continuously filled with the Holy Spirit.
தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரே ஒரு கட்டளை இருக்கு.
Only one place.
ஒரே ஒரு இடத்திலே தான்
வருகிறது. That's here in Ephesians 5 and verse 18.
எபேசியர் 5:18 அதை வாசிக்கிறோம்.
Be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருங்கள்.
Means be continually filled with the Holy Spirit.
தொடர்ந்து ஆவியானவரால் நிரப்பப்படுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
And as a result of that,
அதனுடைய விளைவாக,
you will speak and sing in songs and hymns and
பாடல்களை பாடுவீர்கள், கீர்த்தனைகளை பாடுவீர்கள், ஞான பாடல்களை பாடுவீர்கள்.
As a result of that, you'll always give thanks to the Father for everything.
எல்லாவற்றிற்காகவும் பிதாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள்.
As a result of that, you will be subject to one another in the fear of Christ.
அதனுடைய விளைவாக தெய்வ பயத்தோடு கூட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருப்பீர்கள்.
And as a result of that,
அதனுடைய விளைவாக
your husband wife relationship will change.
22-23 வசனங்கள் புருஷன் மனைவியுடைய உறவுகள்
மாறும். All the way up to verse 33.
33 வசனம் வரை.
To be filled with the Holy Spirit is the secret of husband-wife relationships.
புருஷன் மனைவி அவருடைய உறவினுடைய ரகசியமே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவதாக
இருக்கிறது.
இங்கே மிகவும் தெளிவாக இருக்கிறது.
That's the secret of being a good father, as we read in chapter 6 verses 1 to 4 also.
ஆறாம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கிறது போல நல்ல தகப்பனாக இருப்பதற்கு இதுதான் ரகசியம்.
And that's the way to be a good master, as we read in verse 5-9.
5-9 வரை வாசிக்கிறது போல நல்ல எஜமானா இருப்பதற்கும் இதுதான் காரணம்.
Or to be a good servant in an office or a shop or anywhere.
அல்லது கடையிலேயோ வேலை ஸ்தலத்திலேயோ அலுவலகத்திலேயோ நல்ல வேலைக்காரனா இருப்பதற்கும் இதுதான் காரணம்.
Home and place of work, that's what we read in this section.
இந்த பகுதியிலே குடும்பமும் வேலை ஸ்தலமும் இதைத்தான் வாசிக்கிறோம்.
And for both of that we need to be filled with the Holy Spirit.
இரண்டுக்குமே உள்ள தேவையானது நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்.
This is not talking about anointing of the Spirit for ministry.
ஊழியத்திற்கென்று வரக்கூடிய அபிஷேகத்தை பற்றி இது சொல்லுவதில்லை.
This is talking about the power of the Holy Spirit to live in a godly way in your home and in your place of work.
உங்களுடைய குடும்பத்திலேயும் வேலை ஸ்தலத்திலேயும் தேவபக்தியில வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அபிஷேகத்தை குறித்து
God wants you to live like that.
இப்படி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
But for that,
அதற்காக
you need to have a sense of need.
ஒரு தேவையுள்ள ஒரு இருதயத்தை உணர வேண்டும்.
Lord, I want to live this life, but I find it impossible.
ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், ஆனால் இது கூடாது என்று பார்க்கிறேன்.
I believe that by the power of the Holy Spirit it's possible.
ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இது முடியும் என்று நான் நம்புகிறேன்.
And if you have that faith,
அந்த விசுவாசம் உனக்கு
இருக்குமானால் God will honor you.
ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார்.
Fill you with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் உன்னை நிரப்புவார்.
And change your whole family life.
உன்னுடைய முழு குடும்ப வாழ்க்கையை மாற்றுவார்.
So let's bow our heads in prayer at this time.
ஆகவே இப்பொழுது நாம் நம்முடைய தலையிலே வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Will you say,
நீங்கள் சொல்வீர்களா,
Lord,
ஆண்டவரே,
I want you to help me to experience this godly family life in my home.
இந்த தேவ பக்தியுள்ள குடும்ப வாழ்க்கையை என்னுடைய குடும்பத்தில் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கள்.
And I want you to fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, இதற்காக என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்ப முடியாக
கேட்கிறேன். Love my wife as Christ loved me.
கிறிஸ்து என்னை நேசித்தது போல நான் என்னுடைய மனைவியை
நேசிக்க வேண்டும்.
மனைவியும் கூட கேட்கலாம்.
The command to you is love one another as I have loved you.
நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை
நேசித்து love your husband also like Christ loved you.
மனைவியாக இருக்கிற நீங்களும் கிறிஸ்து உங்களை நேசித்தது போல புருஷனை நேசிக்க வேண்டும்.
As you pray in faith,
விசுவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது
God will grant your prayer.
தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார்.
If you are serious about it,
இதை குறித்து சீரியஸா இருந்தால்
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.